Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi al-karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allahu ta'ala fil Qur'an al-Kadim al-Furqan al-Majid: Ya ayyuhalladhina amanu qu anfusakum wa ahlikum nara. Rabbi sarah li sadri wa yassir li amri wa halul 'uqdatam min lisani yafqahu qawli. Wa in yuridu lil-islaha mastata'tu wa ma tawfiqi illa billahi alayhi tawakkaltu wa ilayhi unib. Alavatra arulalanum nigaratra nammudiyumagiya ellam alla Allahin peral aarambam seigiren. அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் ஆனவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகிலே நம்மை சிறந்த இனமாக படைத்து நமக்கென்ற ஒரு வாழ்வையும் அல்லாஹு தஆலா அவனது ஞாபகத்தாக அருளி இந்த உலகத்திலே பலதரப்பட்ட அல்லாஹு தஆலாவுடைய அருளை, ஞாபகத்துகளை வாரி வழங்கியிருக்கிறான். அவரவர்களுடைய தேவைகளுக்கேற்ப, தகுதிக்கேற்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல ஞாபகத்துகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறான். சிலர்களுக்கு உலகத்தினுடைய செல்வங்களை, சுகபோகங்களை, பதவிகளை, பட்டங்களை, இப்படி ஏராளமான ஞாபகத்துகளை வழங்கியிருக்கிறான். சிலர்களுக்கு குடும்பங்களை வழங்கியிருக்கிறான், பிள்ளைகளை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும், சில பேர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டும், சில பேர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும், சில பேர்களுக்கு குழந்தைகளே இல்லாத மலட்டுத்தன்மையோடும் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற அத்தனை நியமத்துகளுக்கும் மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது. சும்மலத்து அனின்னாழி என்றெல்லாம் நியமத்துகளை நாம் பெற்றிருக்கிறோமோ, அது பொருளாக இருந்தாலும் சரி, உலக வாழ்வாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய பதவிகளாக இருந்தாலும் சரி, செல்வங்களாக இருந்தாலும் சரி, குழந்தை செல்வங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பற்றியும் விசாரணை இருக்கிறது. மறுமையில் அதற்கான கேள்வி கணக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்கிற போது, யகூலு குல்லுக்கும் ராவின் வ மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, நீங்கள் ஒவ்வொருவருமே மேய்ப்பாளர்கள், ஆடு மேய்க்கக்கூடிய அல்லது ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளன் காலையில் தன்னுடைய எஜமானிடத்தில் இருந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு வருகிறான். மாலையில் வீடு திரும்பிய பின்னால் அந்த மேய்த்ததற்கான விவரங்களை, விஷயங்களை எஜமானிடத்திலே சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் ஓட்டிச் சென்றான், என்னென்ன செய்தான் என்பதற்குரிய விளக்கங்களை அவனிடத்திலே சொல்ல வேண்டும். அதுபோலதான் உலகத்திலே வாழ்கிற அத்தனை மனிதர்களும் மேய்ப்பாளர்களை போன்றவர்கள். மஸ்ஊலுன் அன்றாயத்திகி, அவரவர்களுடைய மேய்ப்பை பற்றி, அதாவது வாழ்வை பற்றி அல்லாஹ்விடத்திலே விசாரணை, அல்லாஹ் விசாரணை செய்வான், விசாரணை செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு தனித்தனியாக சொல்லிக்காட்டினார்கள். ஒல் இமாம் உராவின் ஒமசூலுன் அன்றாவியத்திகி, ஒரு தலைவர் அவருக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமைகளை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். இந்த உலகத்திலே அது சிறிய பதவியாக இருந்தாலும் சரி, பெரும் பதவியாக இருந்தாலும் சரி, அதற்கு அவர் பொறுப்பாளர். அந்த பொறுப்பை பற்றி அவர் அல்லாஹ்விடத்திலே விசாரணை செய்யப்படுவார். ஒரு சாதாரண மனிதர், அவர் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பாளர் ஆவார். அந்த குடும்பத்தினர்களை பற்றி அவர் விசாரணை செய்யப்படுவார். வல் மர்வத்து ஃபீ பைத்தி ஸௌஜிஹா ராவியத்துன் வமஸ்ஊலத்துன் அன் ராவியத்திஹா. அதுபோல ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி ஆவாள், அவள் அந்த வீட்டை குறித்து விசாரணை செய்யப்படுவாள் என்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக சொல்லி காட்டினார்கள். நமக்கென்று குடும்பம் வழங்கப்பட்டிருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். சில நேரங்களிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய நியமத்துகளை எத்தனை கோடிக்கணக்கிலே கொடுத்தாலும் சில நேரங்களிலே பெற முடியாது, அது யாரும் அந்த குறை நிவர்த்தி செய்யவும் முடியாது. குழந்தை செல்வங்களை பெற்றிருப்பவர்கள் அதனுடைய குழந்தைகளுடைய அருமைகளை யாரிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொன்னால், குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். சில பேர்கள் ஆண் குழந்தைகளை ஆசைப்படுகிறார்கள், சில பேர்கள் பெண் குழந்தைகளை ஆசைப்படுகிறார்கள். எதுவும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியதுதான். குழந்தையே இல்லாதவர்கள் எதுவானாலும் பரவாயில்லை, குழந்தை ஒன்று இருந்தால் போதும் என்று ஆசைப்படுவார்கள். குழந்தை இல்லை என்று அல்லாஹால ஒரு மனிதனுக்கு தீர்மானித்த பின்னால், முடிவு செய்துவிட்ட பின்னால், இந்த உலகத்தையே நீங்கள் கொடுத்தாலும் அதை பெற முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களை நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் அதை பெற முடியாது. ஆண் குழந்தைகள் இல்லாதவர்கள் ஆண் குழந்தைகள் வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தக்தீரில் அவருக்கு ஆண் குழந்தை இல்லை என்று முடிவாகிவிட்டால், அந்த ஆண் குழந்தையை பெறுவதற்கு நீங்கள் எந்த ஈடு கொடுத்தாலும் அது கிடைக்காது. அவ்வளவு பெரிய அருள் அல்லாஹ் தஆலாவுடைய அருள். ஆனால் குழந்தையை பெற்றவர்கள் அதற்கு நாம் பொறுப்பாளிகள் என்பதை மனதிலே உணர வேண்டும். அந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நமக்கு விசாரிப்பான். குழந்தை பருவத்திலே அவர்களை நாம் எப்படி வளர்த்தினோம், அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோம், எந்த வகையில் அவர்களை வாட வைத்தோம் என்பதை பற்றி விசாரணை நிச்சயமாக உண்டு. அந்த விசாரணை முடிவாகாமல் யாரும் சுவனத்திற்குள்ளே போக முடியாது. நாம நல்ல முறையில் அமல் செய்திருக்கிறோம், எல்லா விதமான நன்மைகளையும் செய்திருக்கிறோம், ஆனால் குழந்தைகளை ஒழுங்காக வளர்த்தவில்லை, அவர்களை முறையாக அவர்களை வளர்த்தவில்லை, அவர்களுக்கு நம்மின் மீது இருக்கிற கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக நமது அமல்களின் மூலம் நாம் ஈடேற்றம் பெற முடியாது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த குழந்தைகளே நமக்கு மிகப்பெரிய தடையாக வந்து நிற்பார்கள். சுவனத்திற்கு செல்லுகிற தீர்ப்பு அளிக்கப்பட்டாலும் கூட அந்த குழந்தைகளால் நாம் நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொறுப்புமிக்க ஒரு செல்வம் குழந்தை செல்வம் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயமாக நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறார்கள். குழந்தை பிறந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை அவர்கள் சுன்னத் என்னவென்று சொன்னால், பிறந்த மாத்திரத்திலேயே அதே இடத்திலேயே அந்த குழந்தையினுடைய வலது காலிலே பாங்கும் இடது காலிலே காதுகளே இக்காமத்தும் சொல்லப்பட வேண்டும். அது எங்கு பிறந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில் வைத்து பிறந்தது அதனால் சொல்ல முடியவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. பாங்கு இக்காமத்து சொல்வதற்கு கூட நாம் தெரியாதவர்களாக இருக்கிறோம். முதல் முதலே இந்த உலகிலே பிறந்த மாத்திரத்திலேயே இந்த குழந்தையினுடைய செவியிலே அல்லாஹுடைய பெயர் போய் சேர வேண்டும். அல்லாஹுடைய பெயர் போய் சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக பாங்கு சொல்லுகிற அந்த நடைமுறையை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எந்த வீடுகளிலே குழந்தைகள் பிறந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கொண்டு வருவார்கள், அப்படியே தூக்கி கொண்டு வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது காதிலே பாங்கும் இடது காலிலே இக்காமத்தும் சொல்லி அந்த குழந்தைக்கு காதிலே ஊதி விடுவார்கள். அதற்கு பிறகு தஹனீக் என்று சொல்லுகிற ஒரு பேரித்தம்பளத்தை வாயிலே மென்று சுவைத்து அந்த உமிழ் நீரை அந்த குழந்தையினுடைய நாவிலே தடவி விடுவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கிறது. அதற்கு பகரமாக அந்த குழந்தையினுடைய வாயிலே இனிப்பான தேனை போன்ற இனிப்பான வஸ்துவை நாம் தடவி விடுகிறோம். தஹனீக் செய்வது என்பதும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அதற்கு பிறகு ஏழாம் நாள் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். ஏழாம் நாள் பெயர் சூட்டுவது சுன்னத்து. பெயர் சூட்டுவதற்கு நாம் வந்து நாட்கணக்கிலே தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. பெயர் சூட்டுகின்ற அந்த ஏழாம் நாளிலே அந்த குழந்தையுடைய முடியை இறக்கிவிட வேண்டும். அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரியே, முடியே இல்லாமல் இருந்தாலும் சரியே, குழந்தைக்கு அந்த ஏழாம் நாளிலே மண்டையை சிறைக்க வேண்டும். யாருமே அதை செய்வதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நமக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், ஒரு நுட்பம் இருக்கும், அது நமக்கு விளங்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த முடிவெடுப்பதை தள்ளி போடுகிறோம். சில வேளைகளிலே குழந்தை பிறந்து விட்டால் இன்ன தரகால போய் நான் முடியெடுக்கிறேன் என்று நேர்ந்து விட்டு வருடக்கணக்கில் அந்த முடியை தலையிலே வைத்து விடுகிறோம். இது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை. இது சம்பந்தமாக பதில் சொல்ல வேண்டியது வறுமை என்றும் யோசிப்பதில்லை. முடி எடுத்த பின்னால் வசதியானவர்களாக இருந்தால் அந்த முடிக்கு தகுந்த எடையின் அளவுக்கு தங்கத்தினுடைய விலையை தர்மம் செய்ய வேண்டும். சாதாரண மக்களாக இருந்தால் அந்த முடியினுடைய இலையின் அளவுக்கு வெள்ளி எத்தனை கிராம் வருகிறதோ அத்தனை கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு அந்த தொகையை ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் காட்டுகிறது. அதை கூட செய்யறதில்லை. ஆனால் இங்கிருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு தராவுக்கு சென்று முடியெடுக்க வேண்டும் என்று நேர்ச்சை செய்தவர்கள் 20,000-25,000 ரூபாய் செலவு செய்து அங்கு போய் முடியெடுக்கிறார்கள். நம்ம ஊரில் அந்த முடியெடுத்த 50 ரூபா தான் செலவாகும். ஆனால் வீண் விரயம் செய்கிற அடிப்படையில் போகிற ஒரு பட்டாளமே கிளம்பி போகிறார்கள், வண்டியை பிடித்து போகிறார்கள். அங்கே போய் அந்த தரகால போய் முடியெடுக்கிறதுக்காக போறாங்க. முடியெடுக்கிறதுக்கு போன செலவு 25,000. மனசு எப்படி வருது பாருங்க. அதே நேரத்தில் அந்த முடி எடுத்து அதனுடைய எடை அளவுக்கு ஒரு 10 கிராம் வருமா? ஒரு 10 கிராம்னு சொன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு விலை ஒரு 350 ரூபா 400 ரூபா வரும். 10 கிராம் கூட எடை வராது அந்த முடி. அது கொடுப்பதற்கு மனம் வருவதில்லை. 7ஆம் நாள் அக்கீக்கா கொடுப்பது சுன்னத்து. அதுக்கு பிறகும் கொடுக்கலாம். 14ஆம் தினத்தன்று கொடுக்கலாம், அல்லது 21ஆம் கொடுக்கலாம். அந்த அக்கீக்கா கொடுப்பதற்கு கூட நிறைய பேருக்கு வசதி வருவதில்லை, கொடுப்பதற்குரிய மனம் வருவதில்லை. ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் 2 ஆடுகளை அறுத்து இந்த குழந்தைக்காக வேண்டி அக்கீக்கா நிறைவேற்றுவது, பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு அறுத்து நிறைவேற்றுவது, இது சுன்னத்தான ஒரு நடைமுறை. இதே நிறைய பேர் செய்யறதில்லை. செய்யாம காலம் தாழ்த்தி விடுகிறார்கள். அதற்கு பிறகு கல்யாண நேரத்திலே சிலர்கள் வந்து கேட்கிறார்கள், கல்யாணம் முடிச்சு கொடுக்க போற பெண் பிள்ளைக்கு இப்ப அக்கீக்கா கொடுத்து அந்த கறிய கல்யாண சாப்பாடோட சேர்த்துக்கலாமா? 1 கல்லில் 2 மாங்காய் இல்ல, 4 மாங்காய். இப்படி எல்லாம் வந்து கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அக்கீக்கா கொடுப்பது சுன்னத்து, அது குழந்தை பிறந்ததற்காக வேண்டி கொடுப்பது சுன்னத்து, கொடுக்கிற போது 7ஆம் நாளிலே கொடுப்பது சுன்னத்து. எல்லாமே நடைமுறை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அக்கீக்காவுடைய இறைச்சி குர்பானுடைய இறைச்சியை போன்றுதான். அதுல வேற ஒரு மூட நம்பிக்கை, பெற்றோர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர்கள் வந்து கேட்பார்கள். எல்லாரிடத்திலும் சொல்றோம், குர்பானி கறி இறைச்சி எப்படியோ அப்படித்தான் அக்கீக்கா இறைச்சியும் பெற்றோர்கள் சாப்பிடலாம். 3 பங்கு வைத்து, ஒன்று உங்களது குடும்பத்திற்கும், மற்றொன்று உங்களது சொந்த பந்தங்களுக்கும், இன்னொன்று ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னாலும் கூட சில பேர் அப்படி செய்யறதில்லை. இந்த பெண்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள் காரணத்திற்காக வேண்டி அதை அப்படியே கொண்டு போய் எத்தியம் கானாவுக்கு கொடுத்து விடுகிறார்கள், மதரசாக்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அங்கேயே அறுத்து அங்கேயே முடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த கறி இவங்க வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாதான். எவ்வளவு மூட நம்பிக்கைன்னு பாருங்க. இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற வழிமுறைகள் இருந்து உண்மையாக அதை செய்கிறவர்களும் அதில் இருந்து விலகி போகிற போது அந்த சுன்னத்தினுடைய நன்மை எப்படி கிடைக்கும்? அன்புக்குரியவர்களே, குழந்தைகளுடைய விஷயத்திலே இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு தூர நோக்கோடு சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், குழந்தை பிறந்த பிறகு கவலைப்படுவதல்ல, குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தை எப்படி வளர்த்துவது, குழந்தை பிறந்த பிறகு அதை பற்றிய சிந்தனை செய்வதல்ல இஸ்லாம் சொல்லுவது. திருமணத்திற்கு முன்பே அந்த சிந்தனை வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. திருமணத்திற்கு முன்பே நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போது குழந்தை எந்த மடியிலே வளர்கிறதோ அந்த மடி அழகானதாக, நேர்மையானதாக, நீதமானதாக, ஏனென்று சொன்னால் அந்த மடிதான் அந்த குழந்தையினுடைய ஆரம்ப பாடசாலை. எனவே அந்த குழந்தையை வளர்த்துகின்ற அந்த தாய், பெற்றெடுத்த தாய் அதனை வளர்த்துகிற போது அவள் சாலிகான பெண்ணாக இருந்தால்தான் அந்த குழந்தை சாலிகான பெண்ணாக வளரும். அந்த பெண்ணிடத்திலே குறைந்த குணங்களும் கெட்ட குணங்களும் தவறான சிந்தனைகளும் தவறான நடைமுறைகளும் இருந்தால் அந்த குழந்தை அதை பாதிக்கும். பிற்காலத்தில் அதை வளர்கிற போது அந்த தாயினுடைய என்ன குணங்கள் இருக்கிறதோ அது குழந்தையிடத்திலே பிரதிபலிக்கும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் திருமணத்திற்கு முன்னதாகவே அதை பற்றி கவலைப்படுங்கள், தேர்ந்தெடுக்கிற போது மார்க்கப்பற்றுடைய பெண்ணை தேர்வு செய்யுங்கள், இஸ்லாத்தினுடைய முறையிலே வளர்ந்த பெண்ணை பார்த்து தேர்வு செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு முன்னதாகவே அவருடைய தாயை தேர்வு செய்ய சொல்கிறார்கள். அப்பதான் அந்த குழந்தை சரியாக வளரும். அது மட்டுமல்ல, திருக்குறானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்த அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ஹிபத்தாக அன்பளிப்பாக வழங்குவாயாக, எங்களுடைய சந்ததிகளிலிருந்து எங்களுக்கு நீ அன்பளிப்பை வழங்கு, முத்தகீன்களுக்கு இமாம்களாக எங்களை ஆக்கிவை, எங்களது சந்ததியினர்கள் இறையச்ச முடியவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹாலுடைய பயமுள்ளவர்களாக வாழ வேண்டும், அந்த வம்சத்தினுடைய தலைவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு குடும்பம் என்பது, ஒரு கணவன் மனைவி என்பது அதோடு துண்டித்து போகிற விஷயம் அல்ல, அதற்கு பின்னால் பெரும்பெரும் சந்ததிகள் உருவாக இருக்கின்றன. அந்த குடும்பத்தினுடைய நிலை ஆணி பேர் எப்படி இருக்கிறதோ அதுபோலத்தான் அவருடைய சந்ததிகளும் பின்னால் உருவாகும். இதுதான் ஆரம்பம் முதல் கொண்டு அதை பற்றிய கவலை வேண்டும், அதை பற்றிய சிந்தனை வேண்டும், முறையான ஒரு தகுதி வாய்ந்த சாலிகான பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் உங்களுக்கு முன்னால் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நகர்வலம் வருவதற்காக வேண்டி இரவு நேரங்களிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தெருக்களிலே இப்படி வலம் வருவது வழக்கம். அப்படி வருகிற போது ஒரு வீட்டில இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்று சொன்னால், அந்த வீட்டில இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி வயதான ஒரு குரல் அது சொல்லுகிறது தன்னுடைய மகளிடத்தில், அம்மா அந்த பாலிலே கொஞ்சம் தண்ணீரை கலந்துவை என்பதாக சொல்கிறது. உடனே அந்த மகள் சொல்கிறாள், இல்ல இல்ல, பாலில் தண்ணீர் கலக்க கூடாது, அது தவறு என்று சொல்கிறார். இல்ல இல்ல, நான் தானே சொல்றேன், நீ தண்ணீரை கலக்கு என்று அந்த பெண்மணி மீண்டும் சொல்கிறாள். அந்த வாலிப பெண் அதை மறுக்கிறாள். இப்படி பேச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்திலே அந்த பெண்மணி சொல்கிறார், அந்த வாலிப பெண் தன்னுடைய தாயிடத்தில், தண்ணீரில பாலில தண்ணீர் கலக்க கூடாது என்பது ஹலீஃபா உமருல்லா தாலானவர்களுடைய சட்டமாகும், பாலில் தண்ணீர் கலக்க கூடாது அப்படின்னு அவங்க சட்டம் போட்டிருந்தாங்க. அப்படி யாராவது தண்ணீரை கலக்கினால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்பதாக அறிவித்திருந்தார்கள். அப்படி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்து விட்டால் அவர்கள் நம்மை தண்டிப்பார்கள் என்பதாக அந்த வாலிப பெண் சொல்கிறாள். அந்த மூதாட்டி சொன்னால், ஹலீஃபாவா இப்போது வந்து பார்த்து கொண்டிருக்க போகிறார், நீ பேசாம நான் சொன்னதை செய்யி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த வாலிப பெண் பதில் சொல்கிறார், ஹலீஃபா வந்து பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவன் நம்மை தண்டிக்க மாட்டானா என்ற வார்த்தையே அந்த பெண்மணியிடத்திலிருந்து வெளிவருகிறது. இது அப்படியே செவிதாழ்த்தி கேட்ட உமருல்லா தாலான் அவர்கள் அங்கிருந்து போய்விடுகிறார்கள். மறுநாள் காலையில ஒரு ஆளை அனுப்பி அந்த வீட்டில் இருந்த அந்த ரெண்டு பெண்களையும் அழைத்து வர சொன்னார்கள், அந்த மூதாட்டியும் அவளது மகளையும். நீங்கள் இரவு நேரத்தில் உரையாடி அந்த உரையாடலை நான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த வாலிப பெண் சொன்ன வார்த்தையில, அல்லாஹ் ஹலீஃபா வந்து பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற வார்த்தை இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? யாருமே இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி அச்சம் அந்த பெண்மணிக்கு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையானமே அவள் சாலிகார பெண்மணிதான் என்று சொல்லி அந்த மூதாட்டி இடத்திலே தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்ணை மனம் பேசி திருமணம் செய்து வைத்தார்கள். இப்படிப்பட்ட பெண் தான் ஒரு குடும்பத்திற்கு தேவை என்று அவர்கள் விளங்கினார்கள். அந்த குடும்பத்திலே அந்த தம்பதியிலே இருந்து பிறந்தவர்கள் தான் உமரும் அப்துல் அசீஸ் என்று சொல்லுகிற, இரண்டாம் உமர் என்று சொல்லுகிற வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய ஹலீஃபாவாக திகழ்ந்தவர்கள். அப்ப எந்த இடத்திலே இருந்து நன்மையான விஷயங்கள் வெளிப்படுகிறதோ அங்கே வளரவிடுவதுதான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு. எனவேதான் தாய் ஆரம்ப ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிற காரணத்தினால் அந்த தாய் இடத்திலே இருந்த எல்லா குணங்களும் அந்த குழந்தைகளுக்கு பிரதிபலிக்கும் என்ற காரணத்தினால்தான் தாயை தேர்வு செய்கிற போதே குழந்தையை பற்றிய கவலையை, அந்த சிந்தனை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃதலு மின் ஆதமின் ஹஸனி. இந்த உலகத்திலே நமது பிள்ளைகளுக்கு எத்தனையோ விஷயங்களை நாம் அன்பளிப்பாக கொடுக்கலாம், சொத்துக்களை, வீடை வாங்கி கொடுக்கலாம், வாகனங்களை வாங்கி கொடுக்கலாம், குழந்தைகள் ஆசைப்படுகிற அத்தனையுமே வாங்கி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட வசதி இருக்கிறது, அப்படிப்பட்ட தகுதி இருக்கிறது. அதனால் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அன்பளிப்பு எதுவென்று சொன்னால் அழகான ஒழுக்கம் தான் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எதை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த ஒழுக்கத்தை கொடுத்து விட்டால் அந்த குழந்தை எல்லாத்தையுமே பெற்றுவிடும். உலகத்திலே நாம் எதையெல்லாம் நமது பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அத்தனையுமே அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும். ஒழுக்கம் இல்லாமல் இருந்து விட்டால் அந்த குழந்தைக்கு நீ என்ன சேர்த்து வைத்தாலும் சரி, என்ன அன்பளிப்புகளை கொடுத்தாலும் சரி, கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச நாட்களிலே அவைகளை நாசப்படுத்திவிடும். எத்தனையோ பேர்கள் பெற்றோர்கள் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களையும் காலி செய்து விடுவதில்லையா, நடுத்தருவிலே வந்து நிற்பதில்லையா? நாம் சொல்லிக் காட்டுகிறோம் என்னுடைய தந்தைக்கு இவ்வளவு சொத்துகள் இருந்தன. இன்றைக்கு கூட சொல்வார்கள், ஒரு ஊரே இவருடைய சொத்தாக இருந்தது, கண்ணுக்கட்டும் தூரம் வரையிலும் இவருடைய அதாவது விசை நில விதைக்கின்ற நிலமாக இருந்தது, விவசாய நிலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் அவருடைய பிள்ளைகளத்தில் ஒரு துண்டு கூட கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் ஒழுக்க கேடு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எதையுமே அவர்களால் பாதுகாக்க முடியாது. அத்தனையும் இந்த உலகத்திலே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒழுக்கம் தான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லி தருகிறார்கள். நமது பிள்ளைகள் பிற்காலத்திலே சிறந்தவர்களாக வாழ வேண்டும், சிறந்தவர்களாக பாவிக்கப்பட வேண்டும், மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்புகிறோம். அதற்காக அவர்களை படிக்க வைக்கிறோம், கொண்டு போய் எங்கெங்கோ சேர்த்து விடுகிறோம், அலையா அலைகிறோம், ஓடாக தேய்கிறோம். தகுதிக்கு மீறிய அளவுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளையுடைய படிப்புக்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். அவருடைய ரிசல்ட் என்ன என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. ஒரு மோகம், ஒரு ஆங்கில முறை கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுகின்ற தொகையை அங்கே கட்டி தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்து விடுகிறார்கள். அவர்களுடைய திறன் என்ன என்பதை எல்லாம் இங்கே யோசிப்பதில்லை. சில பேர் பிள்ளைகளுக்கு அந்த கல்வித்திறன் குறைவாக இருக்கும், அறிவுத்திறன் குறைவாக இருக்கும், அவர்களுக்கு என்ன செலவு செய்தாலும் ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. காலையில பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறார்கள், மாலையில வந்து டியூஷனுக்கு அனுப்புகிறார்கள். இதன் காரணமாக குர்ஆனுடைய கல்வியர்களுக்கு கிடைக்காமலே போய்விடுகின்றன, ஒழுக்கத்தினுடைய விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாமலே போய்விடுகின்றன. ஒவ்வொரு மமினுக்கும் தெரிய வேண்டிய அவசியமான கடமைகள் அவர்கள் தவறவிட்டு விடுகிறார்கள், எதுவுமே தெரியாமல் போய்விடுகிறது. எத்தனை பேருக்கு ஒழுவு செய்ய தெரியவில்லை, ஜனாசாவிலே கலந்து கொண்டால் அந்த தொழுகை எத்தனை பேருக்கு தெரிகிறது, அதை பற்றி அறிவு நம்மிடத்தில் இல்லை. குளிப்பினுடைய கடமைகள் நமக்கு தெரிவதில்லை, அவரவர்கள் சொந்தமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அத்தனையுமே இழந்து விடுகிறார்கள். படிப்பு 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 படிப்பு. இங்க நம்ம பள்ளியில மார்சா நடக்கிறது, ஒவ்வொரு பெற்றோர்கள் வந்து சொல்லுகிற போது அல்லது பிள்ளைகள் வந்து சொல்லுகிற போது வேடிக்கையாக இருக்கும். ஸ்கூல்ல இந்த பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதனால வந்து சாயந்தரம் பையன் வரமாட்டான், காலையில 10 நிமிஷம் தான் வருவான், 15 நிமிஷம் தான் வருவான், அதுக்குள்ள அனுப்பிடுங்க, ஸ்கூல்ல வேலை இருக்கு. எப்பவுமே படிப்பு. நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, ஒரு நாளுடைய முழுமையான நேரத்தை அதற்காக வேண்டி ஒதுக்கிறீர்கள், அதனால் என்ன பயன் இருக்கிறது? பிள்ளைகள் சிறப்பாக வளர வேண்டும், பிற்காலத்தில் அவர்கள் நல்ல உத்தியோகம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், நல்ல முறையில் அவர்கள் நல்ல கௌரவமான பதவியில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அக்ரிமு அக்ரிமு அவ்லாதக்கும், உங்களது அக்ரிமு அவ்லாதக்கும் வஹசினு அதபஹும், உங்களது பிள்ளைகள் பிற்காலத்தில் உயர்ந்தவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக கண்ணியமானவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இவைகள் அல்ல, அவர்களுடைய ஒழுக்கங்களை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அந்த ஒழுக்கங்களை, அழகான ஒழுக்கங்களை அவர்களுக்கு படித்துக் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எந்த பள்ளிக்கூடங்களிலே ஒழுக்கம் கற்பிக்கப்படுகிறது யோசித்து பாருங்கள். 14 வயது 13 வயது பையன் கத்தி எடுத்துக்கொண்டு தன்னை மிரட்டியதற்காக வேண்டி ஆசிரியை கொலை செய்கிறான். எத்தனையோ பத்திரிகைகளை செய்திகளை பார்ப்பதில்லையா? அந்த வயசுல அந்த அளவுக்கு அவர்களுக்கு வெறித்தனம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எத்தனை எத்தனை விஷயங்கள். ஒரு பேஸ்புக்கில் ஒரு பெண், ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, 12 வயது கூட நிரம்பவில்லை, பேஸ்புக்கில் சொல்கிறாள், நான் தனிமையாக வீட்டில் இருக்கிறேன் என்பதாக. அதை பார்த்த அவனுடைய பள்ளியின் மாணவன் தோழன் நேராக வீட்டுக்கு வந்தான். அந்த 12 வயது சிறுமியை பலாத்காரம் செய்து கற்பழித்து விட்டு போய்விட்டான். இத்தனை விஷயங்களும் இங்கே நடக்கின்றன. எந்த ஒழுக்கம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது? எந்த ஒழுக்கத்திலே நாம் அவர்களை பார்க்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டாமா? எத்தனை செய்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம், எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனை விபரீதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சிறு வயதிலேயே இப்போது எல்லாம் சட்டம் கொண்டு வருகிறார்கள். சிறு வயதிலே ஒழுக்கம் இல்லை என்று அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது. நம்முடைய கல்வி முறையிலே குறை இருக்கிறது. ஒழுக்கத்தை பேணுகிற கல்வி கொண்டு வரப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு அவர்கள் தவறு செய்கின்ற தவறை உணர்த்துகின்ற அந்த போதனா முறைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றெல்லாம் இப்போது கூக்குரல் இடுகிறார்கள், சட்டம் இயற்றுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் அன்றையிலிருந்தே சொல்லிக் காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே மிகச்சிறந்த அன்பளிப்பு ஒழுக்கம்தான். ஒழுக்கத்தின் மூலம் அவர்களை உயர்த்துங்கள். ஒழுக்கத்தின் மூலமே அவர்களுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். நமக்கு என்னன்னா படிப்பு 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 படிப்பு. இந்த பேர் வைக்கிறதுல கூட ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுவதில்லை. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தாக்கம் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி போன வாரம் பேசினேன். அவர்களுடைய பெயரை வைத்தால் அவர்களுடைய குணாதிசயங்கள் ஏதாவது ஒன்று அந்த குழந்தை இடத்துல இருக்கும். அதுபோல முன்னோர்கள் நபிமார்கள் சாலிஹீன்கள் சஹாபாக்கள் அவருடைய பெயர்களை வைக்கிற போது அவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பண்பு அந்த குழந்தைக்கு வரும். நாம லேட்டஸ்டா பெயரை தேடுறோம், லேட்டஸ்டா பேர் இருக்குன்னு சொல்லி எதையாவது வச்சிடறோம். கேட்டானா நாங்க இன்டர்நெட்ல பார்த்தோம்னு சொல்றோம், சில பேர்களுக்கு அர்த்தமே இல்லை. சில பேர்கள் இன்டர்நெட்டிலே யூதர்கள் அதிலே திரித்திருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தவறான பெயர்களை அதில் ஏற்றி விட்டிருக்கிறார்கள். அதை எடுத்துட்டு வருவார், இதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. ஹுமைர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு. ஆனா ஹுமைர் சொன்ன என்ன அர்த்தம் அது அவருக்கு தெரியாது. அது கழுது குட்டின்னு அர்த்தம். குலைப் என்று பெயர் இருக்கிறது, நாய் குட்டின்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள். இந்த பேர் வேண்டாம்னு சொல்லி நம்ம பேர் எழுதி கொடுத்த அசரத்து, நீங்க எழுதி கொடுத்த பேர் எதுவுமே செலக்ட் ஆகல, நாங்க பார்த்தோம் இதுல வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் சல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், அஹ்சினு, உங்களுடைய பெயர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை நீங்கள் அழகான பெயர்களை வையுங்கள். சல்லல்லாஹு சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் வைங்க, அப்துல்லான்னு வைங்க, நெய்மார்களுடைய பெயர்களை வைங்க அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள். அதையெல்லாம் விட்டு விட்டு எதையாவது ஒரு பேரை வைக்கிறது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு லேட்டஸ்டா இருக்கணும், ஆவுல ஆரம்பிக்கணும், மூளை முடியணும், இப்படி எல்லாம் இருக்கிறது. ஒரு அசரத்திரத்தில் போய் குரான்ல உள்ள பேர் ஒன்று சொல்லுங்க, இது பேர் சில பேர் இப்படி ஆரம்பிச்சுக்கிறது. குரான்ல பார்த்து குரான்ல எத்தனை பேர் இருக்கு? இந்த குரான் பேர் புஸ்தகமா? ஏதாவது சில பேர்கள் சொல்லப்பட்டிருக்கும். நெய்மார்களுடைய பேர் குரான்ல இருக்கும், அதெல்லாம் பிடிக்காது. இப்ராஹிம் இஸ்மாயில் தாவூத்னு சொன்னா பிடிக்குமா? பிடிக்காது. யாருமே வச்சிருக்க கூடாது, உலகத்தில் யாரும் அந்த பேரை வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லுங்க, ஆனா குரான்ல இருக்கணும். அவர் சொன்னாராம், ஃபிரௌன் இருக்கு, ஹாமான் இருக்கு, அந்த பேரெல்லாம் வைங்கன்னு சொன்னாராம். அப்ப அவங்க யாரு? அல்லாவுக்கு மாறு செய்தவங்க. அவங்க பேர் அல்லாஹ் குரான்ல சொல்றான், அது பேரை வைக்க முடியுமா? இப்படியெல்லாம் அந்த பேர் வைப்பதில் இருந்து, குழந்தைகளுக்கு முடியெடுப்பதில் இருந்து, அகீகா கொடுப்பதில் இருந்து, எல்லாமே இஸ்லாத்துக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டு நாளைக்கு அவர்கள் பெரிதாகி வளர்ந்த பின்னால் அவன் எனக்கு கட்டுப்படுவதில்லை, எனக்கு அவன் வழிபடுவதில்லை, அவன் என்னை தாக்குவதற்காக வேண்டி வருகிறான், என்னை அடிக்கிறான் மிதிக்கிறான் சொன்னானா, அது யாரு நமக்கு காரணமா இருக்கிறோம் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெற்றோர்களுக்கு உள்ள கடமைகளிலே முதன்மையானது பிள்ளைகளுக்கு அழகான பெயரை தேர்வு செய்வது, அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது, அவர்கள் உண்ணுகின்ற உணவை ஹலாலான உணவாக வாங்கி கொடுப்பது. இன்றைக்கு கூட சிறு பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய உணவுகளில ஹராமான பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக பலவிதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு நமக்கு சொல்ல தரப்பட்டிருக்கின்றன. சாக்லேட்டுகளில, பிஸ்கட்டுகளில மது சம்பந்தமான பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. சில பொருட்களிலே பன்றியினுடைய கொழுப்புகள் சேர்க்கப்படுகின்றன. எதெல்லாம் இஸ்லாத்திலே ஹராம் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட பொருட்களே சில சாப்பிடுகின்ற பொருட்களிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக அதெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. அறமான பொருளை அவர்களுடைய வயிற்றிலே கொண்டு போய் சேர்த்துகிறோம். சொல்வது போல என்ன சட்டியில இருக்கிறதோ அது அகப்பையில வரும். உள்ள எல்லாம் கெட்டதா போன பிறகு நல்லதா வெளியே வரும்? வராது. கெடுதிகள் தான் வெளியிலே வரும். அவருடைய குணங்கள் கெட்டு போய்விடும், செயல்பாடுகள் கெட்டு போய்விடும், அவருடைய பேச்சுவார்த்தைகள் கெட்டு போய்விடும், அத்தனையுமே கெட்டு போய்விடும். இத்தனைக்கும் பெற்றோர்கள் தான் அதற்கு மிகப்பெரிய பொறுப்பாளிகளாக இருக்கிறார் என்பதற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வாரிசை தந்திருக்கிறான். இந்த வாரிசை முறையாக பயன்படுத்தி உபயோகப்படுத்தி அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாளைக்கு நாம் சென்று நிற்கிற போது அவர்களை முறையாக நாம் வளர்த்திருக்கிறோம், அவர்களை பேணுதலாக வளர்த்திருக்கிறோம் என்ற அந்த நிலை நமக்கு வேண்டுமானால் இங்கே அவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், உங்களது குழந்தைகளுக்கு குரானை கற்றுக் கொடுங்கள். குரானை கற்றுக்கொண்டதின் மூலமாக நாளை மறுமையிலே அரசனுடைய நிழலை அவர்கள் அடைவார்கள். சிறு வயதிலேயே குரானை கற்றுக்கொண்டவர்கள் அரசனுடைய நிழலே இல்லாத அந்த நாளையிலே அரசனுடைய நிழலை பெற்றுக் கொள்வார்கள். அந்த குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையே ஏற்படுவதில்லை, எந்த பெற்றோர்களுக்கும் ஏற்படுவதில்லை. பிள்ளைகள் அவர்களாக வருகிறார்கள், ஏதோ படிக்கிறார்கள் போகிறார்கள். வராம இருந்தா திருப்பி அனுப்புறோம், ஒரு வாரமா வரல, போய் உங்க வாப்பாவை கூட்டிட்டு வா, வீட்டில் பெரியவங்களை கூட்டுவான்னா அதோட சரி திரும்ப வர்றதில்லை. ஏன்னா அவருக்கு தேவையில்லை, அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. நீ போய் படிக்கிறதா இருந்தா படி, இல்லாட்டி பேசாம வீட்டில் உட்காரு. யாராவது சரி என் பிள்ளை ஒரு வாரமா வரல, சரி உன்னை சேர்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி வர்றது ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட கவலை உண்டாகுவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பிள்ளைகள் நாளைக்கு இந்த சொல்வார்களே கோடாரி காம்பு, அதுபோல நம் பிள்ளைகள் நமக்கு எதிராக வரக்கூடாது என்ற அச்சம் இருப்பவர்கள் குரானை அவர்களுக்கு சிறு வயதிலேயே புகுத்தி விடுங்கள். குரானை அவர்களது உள்ளங்களிலே ஏற்றி விடுங்கள். குரானுக்கு மிகப்பெரிய அதி அற்புத சக்தி இருக்கிறது. யாரிடத்திலே அது இருக்கிறதோ அவர்கள் ஒழுக்கக்கேடான வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள், ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். குரானுக்கும் ஹதீஸுக்கும் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது. அவைகளை உரிய வயதில் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும், முறையாக அவர்களை வளர்த்த வேண்டும், ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சல்லல்லாஹு சொல்லிக்காட்டினார்கள், முரு அவலாத கும்பி சொலாத், அவர்கள் 7 வயதான போது அவர்களுக்கு நீங்கள் தொழுகையை சொல்லி கட்டளை போடுங்கள், உத்தரவிடுங்கள். 10 வயதாகியும் தொழவில்லை என்று சொன்னால் அவர்களை அடித்து அதற்காக வேண்டி தண்டியுங்கள். உங்களது படுக்கைகளில் அவர்களை 10 வயதுக்கு பின்னால் அவர்களை ஒன்று சேர்த்து படுக்க வைக்காதீர்கள், படுக்கையிலே பிரித்து வைத்து விடுங்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே இருந்தே அவர்களுக்குரிய கடமைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களை முறையாக சாலிஹீனான ஒரு சந்ததிகளின் உறுப்பினராக அவர்களை மாற்றுவது பெற்றோருடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட உன்னத குழந்தைகளாக நமது குழந்தைகள் வாழ வேண்டும், வளர வேண்டும். அல்லாஹால அதுக்கு அருள் செய்ய வேண்டும். அல்லாஹால அதற்குரிய சிந்தனையும் அதற்குரிய திறனையும் அல்லாஹ் நம்மளே தந்துடுவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதவான் அஹம்துல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல கொள்ளுங்கள்.